நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 30 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், வட இந்தியாவில் 2 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பின் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பிலான விரிவான தகவல்கள், இந்தியாவில் சுமார் 500,000 மாற்று பாலினத்தவர்கள் உள்ளனர் என்று அரசு முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது பற்றி சமூக நல செயல்பாட்டாளர் திருநங்கை கல்கி சுப்பிரமணியத்துடன் பேட்டி.
அந்த எண்ணிக்கையில கண்டிப்பா எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த எண்ணிக்கை 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இப்போதைய சூழ்நிலையில சட்ட அங்கீகாரம் அப்படிங்கறதே இப்பதான் வந்திருக்கு.
இலங்கையில் வெளிநாட்டு நேரடி முதலீடு அதிகரித்துள்ளதாக அதன் மத்திய வங்கியின் ஆளுநர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளது பற்றிய செய்திகள்.
Our average foreign direct investment right up to 2006 was only $200 million a year. But in the last 4 years, we have been doing more than $900 million a year.
ஆகியவையும் இலங்கை இந்தியா தொடர்பான இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
வட இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பத்மபராய பெண்கள் இருவரை பாலியல் ரீதியாக கூட்டாக வன்புணர்வு செய்த கும்பலன்று அவர்களை மரமன்றில் கட்டி தொங்கவிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவரை விசாரணை செய்ய விசேஷ விரைவு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்படும் என மாநில அரசு உறுதி வழங்கியிருக்கிறது. இந்த பெண்களை தேடிச் சென்ற உறுப்பினர்கள் அவர்களை காணவில்லை என்று போலீசில் ஏற்பாடு செய்து 12 மணி நேரமாகியும் எவ்வித நடவடிக்கையையும் போலீசார் எடுக்காதவை பற்றி கண்டனங்கள் எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து மாநில அரசின் இந்த அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. முறைப்பாட்டை பதிவு செய்ய தவறிய போலீஸ்கார்கள் இருவர் மீது குற்றவியல் சதி குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதோடு இருவரும் போலீஸ் பதவியிலிருந்தும் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆசியாவின் பாதுகாப்பில் அதிக செயலூக்கம் கொண்ட பெரிய பங்கை ஆற்ற ஜப்பான் விரும்புகிறது என அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே கூறியிருக்கின்றார். ஜப்பானின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பில் சிங்கப்பூரில் பிரதமர் அபே ஆற்றிய முக்கிய உரையில், பிற கிழக்காசிய நாடுகளின் பாதுகாப்புக்காக ஜப்பான் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றும், கடல்வழி வான்வழி போக்குவரத்தில் அந்த நாடுகளுடைய சுதந்திரம் பேணப்படுவதில் ஜப்பான் உதவும் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஜப்பானின் ஆயுதப்படைகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் நோக்கில் அந்நாட்டின் யுத்த தவிர்ப்பு அரசியல் சாசன சட்டத்தை மறு ஆய்வு செய்ய விரும்புவதாக பிரதமர் அபே அண்மையில் அறிவித்திருந்தார். ஜப்பான் உட்பட பல கிழக்காசிய நாடுகள் சீனாவுடன் கடுமையாக நிலத்தகராற்றில் சிக்கொண்டிருக்கின்றன.
கிழக்கு உக்ரைனில் நேற்று வியாழக்கிழமை காணாமற் போன தமது அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் 4 பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று OSCE ஐரோப்பிய கூட்டுறவு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான அமைப்பு எமது பிபிசியிடம் கூறியிருக்கிறது. இந்த 4 அவர்களின் உக்ரைனிய மொழிபெயர்ப்பாளரும் செவரோடொனாஸ்க் நகரில் ஆயுததாரிகள் சிறால் வழிமறைக்கப்பட்ட பிறகு அவர்களின் தொலைபேசிகள் செயலிழந்தன, தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. தாங்கள் நன்றாக நடத்தப்பட்டார்கள் என்றும் எவ்வித பாதிப்பும் தமக்கு ஏற்படவில்லை என்றும் அவர்கள் கூறியதாக உக்ரைனிலிருந்து OSCE அமைப்பு அதிகாரி எமக்கு கூறியிருக்கிறார். இதே OSCE அமைப்பின் அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் 4 இவ்வாறு ஆரம்பத்தில் கடத்திச் செல்லப்பட்டு ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளால் டொனஸ்க் நகரில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், இவர்களை பற்றி இதுவரை தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
சிரியாவின் அலப்போ நகரின் வடபகுதியில் கிளர்ச்சிக்காரர்கள் வசமிருந்த வட்டாரங்களில் அரசாங்க படையினர் நடத்திய வான்வழி குண்டுவீச்சில் இவ்வாண்டில் மட்டுமே சுமார் 2,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதில் கால்வாசிக்கும் அதிகமானோர் சிறார்கள் என்றும் பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரியா ஆர்வலர் குழு கூறுகிறது. பல தாக்குதல்களில் பீப்பாய் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும், ஹெலிகாப்டர்களிலிருந்து தள்ளிவிடப்பட்டு இந்த பீப்பாய் குண்டுகள் வீசப்பட்டிருந்தன என்றும் மனித உரிமைகளுக்கான சிரியாவின் கண்காணிப்பு மையம் என்ற அந்த குழு தெரிவிக்கிறது. வெடிமருந்தையும் உலோக சிதிலங்களையும் ஒன்றாக அடைத்து மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட மிக பாதிப்பு மிக்க குண்டுகள் இவை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
பாகிஸ்தானின் லாகூரில் கற்பிணி ஒருவர் கற்களால் தாக்கப்பட்டு மூர்க்கத்தனமாக கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். குடும்பத்தினரின் சம்மதத்தை பெறாமல் திருமணம் செய்தமைக்காக வர்சானா பர்வீனை அவருடைய குடும்பத்தினர் கற்களால் தாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கொலை செய்தார்கள். கைது செய்யப்பட்ட 4 வர்சானாவின் மாமனாரும் மைத்துனர் இருவரும் அடங்குவார்கள்.
இணையத்தில் கூகுள் தேடல் சேவையை கொண்டு தேடும்போது தம்முடைய வாழ்க்கை பற்றிய முடிவுகளில் வரக்கூடிய விவரங்களில் அனாவசியமான விவரங்களை அழிக்க சொல்லி கூகுளிடம் ஐரோப்பியர்கள் முறையிடுவதற்கான சேவை ஒன்றை ஆரம்பிப்பதாக கூகுள் நிறுவனம் கூறுகிறது. ஐரோப்பாவிலிருந்து நிறைய பேர் தம் தனிநபர் விவரங்களை அழிக்க சொல்லி கேட்டு கூகுளிடம் முறையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் நெடுங்கால தீர்வு நோக்கில் இந்த விவகாரத்தை கையாள்வதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக மூத்த அதிகாரிகளும் சுயாதீனமாக செயல்படும் நிபுணர்களும் கொண்ட குழு ஒன்றை அமைப்பதாக கூகுள் தெரிவித்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்தியாவிலிருந்து செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டு ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்டனர் எனும் குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சைகளையும் மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 பதின்ம வயது பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை ஒரு விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றுமாறு அம்மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குமாறும் அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமையன்று உத்தரப்பிரதேசத்தின் பதுவான் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு மாமரத்தில் தொங்கி கண்டெடுக்கப்பட்ட 2 பெண்கள் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். செவ்வாய்க்கிழமையன்று மாலை இந்த பெண்கள் காணாமல் போன போது அது தொடர்பில் வழக்கு பதிவு செய்ய அந்த காவல்துறையினர் தயங்கினர் என்று தந்தைகளில் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். நாங்கள் காவல்துறையினரை முதலில் அணுகிய போது அவர்கள் என்னை முதலில் நீ எங்கு தங்குகிறாய், எந்த சமூகத்தை சேர்ந்தவன் நீ என்றெல்லாம் கேள்வி கேட்டனர். பின்னர் என்னை கிண்டலும் செய்தனர். பிறகு நான் அவர்களின் கால்களை பிடித்து வேண்டினேன். 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு கான்ஸ்டபிளை எங்கள் மகள்களை தேடுமாறு அனுப்பினார் என்றார் இறந்த பெண்களின் தந்தைகளில் ஒருவர். சடலமாக கண்டெடுக்கப்பட்ட உறவினர்களான இந்த 2 பதின்ம வயது பெண்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமையன்று மாலை அந்த பெண்கள் காணாமல் போன போது அது தொடர்பில் வழக்கு பதிவு செய்ய மறுத்த 3 காவல்துறையினர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் 1 காவல்துறை அதிகாரி உட்பட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இன்னும் 2 சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் அதில் 1 நபர் 1 காவல்துறை அதிகாரி என்றும் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பெண்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள் என்பதையும் எவ்வாறு அந்த மரத்தில் தொங்குவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டனர் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரி அதுல் சக்சேனா தெரிவித்துள்ளார். இந்த கொலை தொடர்பில் விசாரணை செய்ய காவல்துறையினர் முதலில் மறுத்துவிட்டதாக தெரிவித்த அந்த கிராமத்தினர் அந்த தொங்கவிடப்பட்ட பிரேதங்களுக்கு அருகே அவர்கள் அமைதி போராட்டம் நடத்திய பிறகே காவல்துறையினர் அந்த சம்பவத்தை விசாரிக்க ஒப்புக்கொண்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பில் கண்டனம் தெரிவித்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அம்மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றும் இதனால் அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த கட்சியின் மாநில தலைவர் ஞானதேசிகன் பதவி விலக வேண்டும் என்று கட்சியில் ஒரு சாரார் வலியுறுத்தி வருவதாக கூறுகின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அவர் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் ப. சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பி எஸ் ஞானதேசிகனுக்கு எதிராக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையை அடுத்து இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்ட 39 தொகுதிகளில் கன்னியாகுமரி தொகுதி தவிர அனைத்து தொகுதிகளிலும் அக்கட்சி டெபாசிட்டை பறிகொடுத்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்றதற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் பி எஸ் ஞானதேசிகனே காரணம் என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் சில நிர்வாகிகள் நேற்று அறிக்கை விடுத்தனர். மற்ற கட்சித் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தனர் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முறையாக காங்கிரஸ் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து கூட்டம் போடவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் கராத்தே தியாகராஜன்,
அவரே ராஜினாமா பண்ணுவார எதிர்பார்த்தோம். ராஜினாமா பண்ணாத பட்சத்துல இப்ப 7ஆம் தேதி கூட்டம் கூட்டிருக்காங்க, அவரு நிர்வாகி கூட்டம் கூட்டிருக்காரு. அந்த நிர்வாகி கூட்டம் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து அவர் ராஜினாமா கடிதம் அனுப்பிச்சுட்டு பண்ண பரவாயில்ல.
நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை குறித்து கேட்டபோது ஞானதேசிகன் பதிலளிக்க மறுத்துவிட்டார். இருந்தபோதும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர்கள் என 60க்கும் மேற்பட்டவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை குற்றம் சாட்டி இன்று கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் காங்கிரசின் தோல்விக்கு பொருளாதார வீழ்ச்சியும் விலைவாசி உயர்வும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது என்றும், அப்போது நிதியமைச்சராக இருந்தது யார் என்றும் அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆந்திராவில் அவசரப்பட்டு தெலுங்கானா பிரிவினையை ஏற்படுத்திய போது உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் என்றும், இதன் காரணமாகத்தான் அம்மாநிலத்தில் பலமாக இருந்த காங்கிரஸ் பலவீனம் அடைந்தது என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியாவின் புதிய அரசு முன்னாள் உளவுத்துறை தலைவர் அஜித்குமார் டோவாலை நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இன்று நியமித்துள்ளது. இதுகுறித்து சங்கீதா வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய மத்திய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முன்னாள் இந்திய உளவுத்துறையின் இயக்குநர் அஜித்குமார் டோவல் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி என்பது அமைச்சர் பதவிக்கு ஒப்பாகும். இந்திய நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இந்த பதவியில் உள்ளவருக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதவியில் பணியாற்றி வந்த சிவசங்கர் மேனன் காங்கிரஸ் அரசு பொது தேர்தலில் தோற்றதை அடுத்து அந்த பதவியை ராஜினாமா செய்தார். 1968 IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்த அஜித் டோவல் 2004 மற்றும் 2005 இந்திய உளவுத்துறையின் இயக்குநராக பணியாற்றியவர். இராணுவத்தினருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த கீர்த்தி சக்ரா என்ற உயரிய விருதை பெற்ற முதல் காவல்துறை அதிகாரி இவர் என்பது கவனிக்கத்தக்கது. 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பயங்கரவாதிகள் கடத்தி கொண்டு போய் ஆப்கானிஸ்தானின் கந்தகாரில் இறக்கிய சமயத்தில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக பயங்கரவாதிகளுடன் இந்திய அரசின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் எடுத்துள்ள முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்று. முன்னதாக நிரிபேந்திர மிஸ்ராவை தனது செயலராக நியமித்து மோடி உத்தரவிட்டிருந்தார். இதேபோல நாட்டின் அட்டர்னி ஜெனரலாக முகுல் ரோஹட்கியின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து BBC சங்கீதா ராஜன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இந்தியாவில் மூன்றாம் பாலினத்தவர் அல்லது மாற்று பாலினத்தவர்கள் எவ்வளவு பேர் உள்ளனர் என்பது குறித்த அரசின் புள்ளி விவர கணக்கின் முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசின் கணக்கீடுபடி மூன்றாம் பாலினமாக அங்கீகரிக்கப்பட்ட திருநங்கைகளின் எண்ணிக்கை நாடளவில் 4.87 லட்சம் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் கூறுகிறது. இந்த கணக்கெடுப்பு மற்றும் வெளியாகியுள்ள விவரங்கள் குறித்து மாற்று பாலின சமூக நல ஆர்வலரும் சகோதரி எனும் அமைப்பின் நிறுவனருமான திருநங்கை கல்கி சுப்பிரமணியம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புல கண்டிப்பா வந்து லட்சக்கணக்கான மூன்றாம் பாலினத்தவர், மாற்று பாலினத்தவர் வந்து கண்டிப்பா வந்து வருவாங்க அப்படின்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே எங்களை ரொம்ப மகிழ்ச்சியில ஆழ்த்தது ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது தவிர வந்து இத்தனை காலம் வந்து இத்தனை வருடங்களாக இப்படி மூன்றாம் பாலினத்தவர் அல்லது மாற்று பாலினத்தவர் ஆக அழைக்கப்பட்டவர்களும் இந்த நாட்டுல இருந்திருக்காங்க, அவர்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் இருந்திருக்குங்கிறது ஒரு துக்ககரமான விஷயம். ஆனா இந்த தடவை வந்து அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்புல மாற்று பாலினத்தவரையும் சேர்த்து அறிவித்து இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு முடிஞ்சு இந்த ரிசல்ட் இந்த முடிவுகள் வெளிவந்திருக்கிறதும் அதுல 490,000 மேற்பட்ட மாற்று பாலினத்தவர் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த முடிவுகள் வந்திருக்கிறதும் மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மட்டும் இல்லாம திருநங்கை சமூகத்தை அங்கீகரிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கு. மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய மாற்று பாலினத்தவரையும் அங்கீகரிக்கிற ஒரு விஷயமாக முதன் முறையாக இந்த அறிவிப்பை பார்க்கிறேன்.
இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 லட்சம் அளவில் தான் மூன்றாம் பாலினத்தவர்கள் அல்லது மாற்று பாலினத்தவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில உங்களுக்கு உடன்பாடு இருக்கா?
அந்த எண்ணிக்கையில கண்டிப்பா எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த எண்ணிக்கை வந்து 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போதைய சூழ்நிலையில வந்து சட்ட அங்கீகாரம் அப்படிங்கறதே இப்பதான் வந்திருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த விஷயம் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் கூட 4,90,000 மக்களுக்கு மேல் மாற்று பாலினத்தவர் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க வெளியில வந்து தங்களை பாஜக நினைத்தவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சமூக சூழல் இப்ப இல்ல. சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் குடும்ப சூழல் சமூக புறக்கணிப்பு இன்னும் இருக்கதான் செய்யுது. அப்படி இருந்தும் கூட 490,000 மேற்பட்டவர்கள் வந்து சொல்றாங்கப்போ சமூகம் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை சட்ட அங்கீகாரம் இன்னும் நிறைய சட்டம் வந்து இன்னும் விரிவாக மூன்றாம் பாலினத்தவருக்கு நிறைய செய்யவும் நிறைய அங்கீகரிக்கும்ங்கிற பட்சத்துல இதை போல கிட்டத்தட்ட 4-5 மக்கள் கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்று பாலினத்தவர் இந்தியாவில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.
இப்ப இந்தியாவில வந்து மாற்று பாலினத்தவர்களின் எண்ணிக்கை குறித்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த புள்ளி விவரங்களுக்கும் நீங்கள் சொல்கின்ற அந்த கணக்கீடுகளுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருப்பது ஒருபுறம் இருந்தாலும், இப்போ அரசாங்கம் வந்து அடிப்படையில் ஒரு புள்ளி விவர கணக்கை வெளியிட்டிருக்கிறது, அதன் மூலம் அந்த எண்ணிக்கை தெரிய வந்திருக்கிறது. அந்த எண்ணிக்கை வந்து மாற்று பாலினத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கை கணக்கீடு வந்து உதவியாக இருக்கக்கூடும் நீங்கள் பார்க்குறீங்க?
இந்த எண்ணிக்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்களோடு வெளியிட்டிருப்பது வந்து மூன்றாம் பாலினத்தவர் மாற்று பாலினத்தவர் இவர்களுடைய இந்திய அரசாங்கத்தில் அவர்களுடைய நலனுக்காக போராடுகிற அந்த விஷயத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்தவும், குறிப்பாக இந்த மாற்று பாலினத்தவர் இந்த நாட்டில் அதிகம் வசிக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சொத்துரிமை, வேலை வாய்ப்பில் உரிமை, பல விஷயங்கள், அவர்களுடைய கல்வி, அதையும் தாண்டி அவர்களுடைய மருத்துவ வசதி, அவர்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு என்று பல்வேறு வகையில் அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பிற்கு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கவும் போராடவும் இந்த கணக்கெடுப்பே வந்து ஒரு பெரிய ஆதாரமாக எங்களுக்கு இருக்கு.
இப்போ உங்களுடைய தேவைகள் அல்லது கோரிக்கைகளை வந்து நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாற்று பாலினத்தவர்களிடையே ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒருங்கிணைப்பும் ஏற்பட வேண்டிய ஒரு தருணம் இப்பொழுது வந்துள்ளது அப்படிங்கறதோட நீங்க உடன்படுறீங்களா?
நிச்சயமாக. மூன்றாம் பாலின அங்கீகாரம் சட்ட அங்கீகாரம் கிடைத்ததற்கு காரணமே வந்து திருநெல்வேலியிலும் ஒருங்கிணைந்து செய்த ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான். ஆனா இனி வரப்போற பல விஷயங்கள்ல மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி நாங்கள் கேட்க போகிற விஷயங்கள், நாங்கள் முன்வைக்க போகிற கோரிக்கைகள், எங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்க போகிறீங்க குரல் வந்து ஒட்டுமொத்த குரலாக இருக்கும். அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா மிக உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம்.
சகோதரி அமைப்பின் நிறுவனர் திருநங்கை கல்கி சுப்பிரமணியம். இணையதள வர்த்தகத்தில் பெரும் ஆளுமை செலுத்தி வரும் அமேசான் நிறுவனம் இந்தியாவில் சித்திரப்பட கதைகள் அதாவது காமிக்ஸ் விற்பனையில் ஒரு குளறுபடியை செய்துள்ளது. இப்பிரபலமான ஆஸ்ட்ரிக்ஸ் காமிக்ஸின் தொகுப்பை விற்பனை செய்யும் பொழுது விலையை தவறுதலாக குறிப்பிட்டுள்ளதே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இணையதளங்களில் பொருட்களை வாங்கினால் விலைகள் குறைவாக இருப்பது வழக்கம்தான். ஆனால் புத்தகங்களை விற்பனை செய்யும் ஒரு இணையதளம் நம்ப முடியாத வெகு குறைவான விலையில் காமிக்ஸ் புத்தகங்களை விற்பனை செய்து வாசகர்களை இன்பக் கடலில் ஆழ்த்திய சம்பவம் இந்தியாவில் நடந்துள்ளது. புத்தகங்களையும் பிற பொருட்களையும் விற்கும் சர்வதேச இணையதளம் ஒன்று இந்தியாவுக்கென பிரத்யேகமான இணையதளம் ஒன்றையும் நடத்தி வருகிறது. கடந்த மே மாதம் 19 இரவு 9 அளவில் இந்த இணையதளத்தை பார்த்த காமிக்ஸ் பிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. உலக புகழ் பெற்ற ஆஸ்ட்ரிக்ஸ் காமிக்ஸ் வரிசையின் ஒட்டுமொத்த புத்தகங்களும் அதாவது 34 புத்தகங்களும் வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும் என இணையதளம் கூறியது. ஒரு புத்தகமே 400 ரூபாய்க்கு மேல் விற்கும் நிலையில் 34 புத்தகங்களும் 999 ரூபாய்க்கு கிடைப்பதில் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். முகநூலில் காமிக்ஸிற்கென இருக்கும் குழுக்களில் தகவல் பரவி தமிழ்நாட்டில் மட்டும் 30 மேற்பட்டவர்கள் இந்த புத்தகத்தை ஆர்டர் செய்தனர். காமிக்ஸ் ரசிகரான தமிழ் உடனடியாக தன் மொபைல் போனில் இருந்தே இந்த புத்தகத்தை ஆர்டர் செய்தார்.
காமிக்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் குரூப் இருக்கு, காமிக்ஸ் கலவர கலவன் பேரு. அதுல விஜயகுமார் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா 19th ஆக்சுவலா 999 ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்தவொடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் அதை புக் பண்ணிட்டோம். இது ரொம்ப சீப், ஏன்னா 15 விற்கிறது 999 அப்படிங்கும் போது ரொம்ப இது. ஆர்டர் பண்ணி அவங்க கிடச்சவொடனே எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு சொல்ல போனால் ரொம்ப லாஸ் தான், ஆனால் அனுப்பிச்சிட்டாங்க, ஆர்டர் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எல்லாரும் இதே மாதிரி ஆஃபர் கிடைச்சா எல்லாருக்கும் ரொம்ப இதாக எக்ஸைட்டாக தான் இருக்காங்க.
இப்படி புத்தகங்களை வாங்க பணம் செலுத்திய சிலருக்கு புத்தகங்கள் போனாலும் வேறு சிலருக்கு தவறுதலாக இவ்வளவு குறைவான விலையை இணையதளத்தில் போட்டுவிட்டதாகவும் பணத்தை திருப்பி அளித்து விடுவதாகவும் அந்த இணையதளம் மின்னஞ்சல் அனுப்பியது. இருந்தபோதும் அவர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது.
எனக்கு சொல்ல போனா 2 நாள்ல வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது, இது மாதிரி பிரைசிங் தவறான இதனாலதான் அது மாதிரி ஆயிருது, அதனால உங்களோட பணத்தை வந்து அங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு நம்பிக்கையில இருந்துதான் இருந்தேன். பட் எனக்கு அன்னைக்கு அந்த ப்ராடக்ட் அந்த இது வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு காமிக்ஸ் மேலேயே ரொம்ப வந்து மிகுதியான ஆர்வம் உண்டு. ஸோ அதுவும் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் காப்ளிக்ஸ் வந்து மிக ஒரு ஃபேமஸ் ஃபேமஸ் ஆன ஒரு காமிக் கேரக்டர். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடித்தது. அதுவும் 34 புத்தகங்களும் வந்து எனக்கு மிக குறைந்த விலையில எனக்கு கிடைச்சப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு நீங்க சொல்லலாம்.
May 19 என்று வெறும் 3 மணி நேரம் மட்டுமே இந்த விலை இருந்தது. பிறகு அந்த தவறு சரி செய்யப்பட்டது. புத்தகங்களின் விலை சுமார் 9,500 ரூபாய் என இணையதளம் குறிப்பிட்டது. ஆனால் மறுபடியும் அடுத்த நாள், அதாவது May 20 என்றும் இரவு 9 மணிக்கு மீண்டும் 999 ரூபாயை குறிப்பிட்டது இணையதளம். அப்போதும் சிலர் அந்த புத்தகங்களை வேகமாக ஆர்டர் செய்தனர். ஆனால் இந்த இரு வாய்ப்புகளையுமே சில காமிக்ஸ் ரசிகர்கள் தவறவிட்டு விட்டனர். அவர்கள் இப்போது மீண்டும் மீண்டும் அந்த இணையதளத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றனர்.
நம்ம நண்பர்கள் போட்டாங்க ஃபேஸ்புக்கில், நாங்கள் கண்டினியூவாக தொடர்ச்சியாக இதில் இருக்கோம், தொடர்பில் இருக்கோம். அதனால் வந்து நம்ம நண்பர் அவர் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணார் இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது, உடனே வாங்கிக்கன்னு. ஃபஸ்ட்டு அவர் காமெடி பண்ணுறாருந்தான் நாங்கள் நல்லா நினச்சிட்டோம். சும்மா விளையாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இதை போய் நம்ம வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம். பார்த்தா 999 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே வந்துருச்சு புக்கு. எங்களுக்கு கிடைக்கல சார், வேற இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இதை ஒரு சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கல, ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் நிறைய கலாட்டாக பண்ணுவோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு சும்மா கிண்டலாக சொல்கிறாரு அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் பிஸி டியூட்டியில். ஸோ அந்த சமயம் பார்த்து ஆர்டர் போட்டாங்க, பிளேஸ் பண்ணிட்டாங்க நம்மளுங்க.
தமிழ்நாட்டில் 80களில் காமிக்ஸ் படிக்கும் பழக்கம் உச்சகட்டத்தில் இருந்தது. 90களின் இறுதியில் வீழ்ச்சியை சந்தித்த தமிழ் காமிக்ஸ்கள் தற்போது மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளன. பெரும்பாலும் ஐரோப்பிய காமிக்ஸ்களே மொழியாக்கம் செய்யப்பட்டு தமிழில் வெளியாகின்றன. இருந்தபோதும் தமிழில் அந்த காமிக்ஸ்களை படிக்க ஆரம்பித்த வாசகர்கள் அதன் ஆங்கில பதிப்புகளையும் தேடிச் செல்கின்றனர். தமிழில் வெளிவராத ஆங்கில காமிக்ஸ்களையும் தேடி வாங்குகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு தேடலில் தான் அவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் சராசரியாக ஆண்டுக்கு 7-8% வரை வளர்ந்து அதன் வெளிநாட்டு நாணய கையிருப்பு முன்பில்லாத அளவுக்கு அதிகரித்து வட்டியின் விகிதம் குறைந்து பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு பொருளாதாரம் முன்னணிக்கு மேம்படுவதாக தெரிந்தாலும் இலங்கைக்கான வெளிநாட்டு முதலீடுகள் வரத்து எண்ணமோ தொடர்ந்து மந்தமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஒரு குழு பிரிட்டன் வந்து தொழிலதிபர்களையும் நிதி நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறது. அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் BBC உலக சேவையின் ஆங்கில பிரிவிடம் பேசினார். அந்த பேட்டியிலிருந்து சில பகுதிகளை தொகுத்து தமிழில் தருகின்றார் சாதாத், உடன் ஜெயபிரகாஷ்.
We are seeing a certain lull, but even if you look at the overall picture of Sri Lanka, you would find that our average foreign direct investment right up to 2006 was only $200 million a year.
வெளிநாட்டு முதலீடுகளின் வரத்தில் சின்ன தொய்வு தற்போது ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் 2006 முன்னால் இலங்கையின் சராசரி வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது வருடத்துக்கு 20 கோடி அமெரிக்க டாலர்கள் என்ற அளவிலேயே இருந்திருக்கிறது. இருந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் வருடத்துக்கு 90 கோடி டாலர்கள் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்திருக்கிறோம். எனவே இலங்கைக்குள் வருகின்ற வெளிநாட்டு முதலீட்டின் அளவு எங்களுக்கு திருப்தி அளிப்பதாகவே இருக்கிறது.
இலங்கைக்குள் வருகின்ற பெரும்பான்மையான வெளிநாட்டு முதலீடு என்பது சீனாவிலிருந்து இலங்கைக்கு வருவதாகவே இருக்கிறது. சீன பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அங்கமாக இலங்கை மாறி வருகிறது என்று கூட சிலர் வாதிடுகிறார்களே.
Just 2 weeks ago, I saw the White House having a press conference where they said that their next infrastructure spend is going to be $11 trillion and they expect the large portion of that to come from China. So they're all looking for the guy who is having the cash.
2 வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்க வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அதில் தமது உள்நாட்டு கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளில் 1,100,000 கோடி டாலர்கள் செலவிடப் போவதாகவும் அதிலே பெரிய ஒரு பங்கு சீனாவிலிருந்து வரக்கூடிய முதலீட்டில் தங்கியிருக்கிறது என்றும் அமெரிக்காவே சொல்கிறது. எனவே எல்லோரும் கரன்சி வைத்திருப்பவர்களின் கையை முதலீட்டுக்காக எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். இலங்கை சீனாவிடமிருந்து நிறைய முதலீடுகளை பெற்றிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய ராஜ்யம் போன்ற இடங்களிலிருந்தும் கூட பாண்டு பத்திரங்களாக முதலீடுகளை ஈர்த்திருக்கவே செய்கிறது இலங்கை.
இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளில் சீனா செய்கின்ற இந்த முதலீடுகளை பார்க்கும்போது இந்தியாவை சுற்றவர இருக்கும் நாடுகளில் முதலீடுகளை செய்து அந்த நாடுகளில் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ள சீனா முற்படும் நடவடிக்கை போல அல்லவா தெரிகிறது?
If tomorrow the UK investors want to come and invest, the door is open. It's open to anybody's investment.
நாளைக்கு ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து முதலீடு செய்ய எவர் வந்தாலும் அவர்களுக்கும் எங்கள் கதவு திறந்துதான் இருக்கும். எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் நாங்கள் அவர்களை வரவேற்கவே செய்வோம். கையில் காசோடு சீனர்கள் வரும்போது நாங்கள் வேண்டாம் என்றா சொல்ல முடியும்?
வியாபாரம் செய்ய பொருத்தமான இடங்களை வரிசைப்படுத்தி உலக வங்கி வெளியிட்டிருக்கின்ற பட்டியலில் இலங்கை 85வது இடத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் வர முடிந்திருக்கிறது.
Actually, we were at 102nd level 3 years ago. So we have come down to 85, which I think is a good thing.
3 ஆண்டுகளுக்கு முன்னால் 102வது இடத்தில் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் 85வது இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இந்த பட்டியலை தாண்டி கல்வி நிலை, சுகாதார சேவைகள் நிலை, உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற வேறு பல விஷயங்களையும் முதலீட்டாளர்கள் கருத்தில் கொள்வார்கள். அது மாதிரியான விஷயங்களில் வேறு பல நாடுகளை காட்டிலும் நன்கு முன்னேறிய நிலையில் தான் இலங்கை இருக்கிறது.
அதே நேரம் இலங்கையில் மனித உரிமை நிலவரம் மோசமாக இருப்பதால் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய தயங்குகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மனித உரிமை நிலவரம் பற்றி கேள்வி கேட்க அவசியமில்லை என்ற முடிவோடு சீனா இலங்கையில் முதலீடு செய்ய முன்வருகிறது. ஆனால் மேற்குலக நாடுகளோ மனித உரிமை கேள்விகளுக்கு இலங்கை திருப்திகரமாக பதில் அளிக்காததால் முதலீடு செய்ய தயங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது.
I've sold more than $6 billion worth of Sri Lankan bonds and bills from foreign investors. Do you know that 70% of that has come from the US and the EU and the UK?
600 கோடி டாலர்கள் அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டை பாண்ட் பத்திரங்களாக, உத்தரவாத முதலீட்டு பத்திரங்களாக இலங்கை விற்றிருக்கிறது. அந்த முதலீட்டில் 70% அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. உத்தரவாத பத்திரங்களாக இருந்தாலும் அது இலங்கையில் முதலீடு செய்யப்படுகின்ற பணம் தான். அதை தெளிவாக சொல்லித்தான் அந்த பத்திரங்களை நாங்கள் விற்கின்றோம். மனித உரிமை நிலவரம் பற்றிய கேள்விகளுக்கு நாங்கள் ஏற்கனவே பதிலளித்து விட்டோம். எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்வதை நிராகரிப்பதற்கென்றே ஒரு சிலர் செயற்பட்டு வருகிறார்கள். அவர்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இலங்கையில் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு நாங்கள் சொல்வது தெளிவாக புரிகிறது. இலங்கைக்குள் என்ன நடக்கிறது என்பதை மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் நன்கு புரிந்து கொள்வது அவசியம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அது சம்பந்தமாக வருகின்ற கேள்விகளுக்கு நான் உட்பட பலரும் தெளிவாகவும் திருப்தியாகவும் பதிலளித்து வருகிறோம்.
இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தலைமையிலான குழுவினர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பிரிட்டன் வந்துள்ள வேளையில் அவர் பிபிசி உலக சேவைக்கு அளித்த பேட்டியிலிருந்து சில பகுதிகளை தொகுத்து தமிழில் தந்தவர் சாதாத். ஆனால் இலங்கை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அளிக்கின்ற வரி சலுகைகள் மற்றும் வரி விலக்குகள் போன்ற காரணங்களினால் இலங்கையின் வரி வருமானத்தில் பெரும் இழப்புகள் ஏற்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் IMF தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் மத்திய வங்கி எதிர்பார்ப்பதை விட குறைந்தே காணப்படும் என்று இலங்கைக்கு சென்றுள்ள IMF தூதுக்குழுவினர் கூறியுள்ளார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் ஜெயபிரகாஷ்.
இலங்கையின் 2014 பொருளாதார வளர்ச்சி வீதம் 7.8 இருக்கும் என்று மத்திய வங்கி மதிப்பிட்டிருக்கின்ற போதிலும் அது 7% இருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்ற IMF என்ற சர்வதேச நாணய நிதியம் அங்கு வரி வருமானம் குறைந்து காணப்படுகின்றமை ஒரு பிரச்சினைக்குரிய விடயம் என்பதையும் தெரிவித்திருக்கிறது. IMF-இன் Article 4 கன்சல்டேஷன்ஸ் எனப்படுகின்ற உறுப்பு நாடுகளின் பொருளாதார நிலை பற்றி ஆராய்கின்ற பேச்சுவார்த்தைகளுக்காக அந்த நிறுவனத்தின் தூதுக்குழுவினர் கடந்த 10 இலங்கையில் தங்கியிருந்தனர்.
Tax holidays and tax exemptions. And it's sort of an unholy trinity, if you will. It creates immediate losses in revenue.
வெளிநாட்டு முதலீடுகளுக்கு வரி சலுகைகளும் வரி விலக்கு காலங்களும் அளிக்கப்படுகின்றமை இங்கு பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம். இதனால் வரி வருமானங்கள் இழக்கப்படுகின்றன. இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இதற்காக அரசாங்கம் தற்போது சில ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் என்று கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் IMF தூதுக்குழுவின் தலைவர் டோட் ஸ்னைடர். இதனிடையே இலங்கையில் இலவச கல்வியை ஒழித்து விடுவதற்கான இணக்கப்பாட்டை அரசாங்கம் IMF-உடன் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டையும் IMF-இன் பிரதிநிதி இங்கு மறுத்தார்.
It's not an issue that we discussed during this mission, rather to the contrary.
கல்வித்துறை பற்றி நாங்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் போது பேசவே இல்லை. அந்த குற்றச்சாட்டுக்கு முரணாக கல்வித்துறையில் அரசு கூடுதல் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடும் கூட. IMF என்பது கல்வித்துறை சார்ந்த முடிவுகளை எடுக்கும் நிறுவனம் அல்ல. நாங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பெரும் பொருளாதார கொள்கைகளிலேயே அக்கறை செலுத்துகின்றோம் என்றார் டோட் ஸ்னைடர். 2013 இலங்கையின் பொருளாதாரம் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை தாண்டி வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமும் சாதகமான அறிகுறிகளையே காட்டுவதாகவும் IMF கூறுகின்றது. இதனிடையே இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொள்ளக்கூடிய சவாலான நெருக்கடிகள் பற்றியும் டோட் ஸ்னைடர் சுட்டிக்காட்டினார்.
Much of the pickup that we've seen this year is tied into the growth that's really picking up in the United States and the EU and
அமெரிக்காவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களோடு இலங்கையில் இந்த ஆண்டு தெரிகின்ற இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் பொருந்தி போகின்றன. குறிப்பாக இலங்கையின் ஏற்றுமதி துறை அந்த சந்தைகளில் மந்தநிலை ஏற்பட்டால் இலங்கையையும் அது பாதிக்கும். இலங்கையின் வெளிநாட்டு நிதி கையிருப்புகளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களும் இன்னொரு ஆபத்தாக அமையலாம். அதே நேரம் இலங்கை எப்போதுமே திடீர் காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்றார் IMF-இன் இலங்கை தூதுக்குழுவின் தலைவர் டோட் ஸ்னைடர்.
நிறைவாக ருசிகரமான ஒரு தகவலுடன் சாதாத்.
அமெரிக்காவில் ஆங்கில சொற்கள் இருக்கின்ற எழுத்துக்களை சரியாக சொல்கின்ற ஸ்பெல்லிங் போட்டியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தில் முதல் முறையாக 2 மாணவர்கள் இணையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த இருவரும் இந்திய வம்சாவளியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 13 வயதான அன்சுன் சுஜோ, 14 வயதான ஸ்ரீராம் ஹத்வார் ஆகியோர் வெற்றி பெற்றவராவர். இந்த போட்டியில் இறுதி சுற்றில் வந்த 10 பேரை இவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வெற்றி பரிசாக இந்த கோப்பையை தவிர தலா $30,000 தரப்பட்டிருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களும் கடந்த 17 ஆண்டுகளில் 13 போட்டிகளில் வென்றவர்களும் இந்திய வம்சாவளி மாணவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த தகவலுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.